வணக்கம் மணிவண்ணன் அவர்களே.
வணக்கம்.
சனிக்கிழமை நடைபெற இருக்கின்ற தேர்தலில் நீங்களும் போட்டியிடுகின்றீர்கள். நீங்கள் போட்டியிடுகின்ற கட்சியை பார்த்தால் அது முதலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்ற பெயரில் இருந்தது. பின்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற பெயரில் சைக்கிள் சின்னத்தில் முன்னைய தேர்தலில் எல்லாம் போட்டியிட்டது, ஆனால் வெற்றியளிக்கவில்லை. இந்த முறை நீங்கள் தமிழ் தேசிய பேரவை என்ற ஒரு பெயரில் நீங்கள் நிற்கின்றீர்கள். இந்த புதிய பெயரானது, அதாவது தமிழ் தேசிய பேரவை என்ற இந்த புதிய பெயரானது, மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு செல்வாக்கை பெற்று தரும் என்ற நம்பிக்கையில் களமிறங்கி இருக்கின்றீர்களா?
அதுவல்ல, நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்ற கட்சியுடைய பெயரிலும் சின்னத்திலும் தான் நாங்கள் சட்ட ரீதியாக போட்டியிடுகின்றோம். தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகின்ற சின்னம் தொடர்ச்சியாக சைக்கிள் சின்னம் தான். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை 2010 உருவாக்கியிருந்தோம். அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பெயரில் தான் தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய ஒரு அரசியல் இயக்கமாக நாங்கள் இயங்கி வந்தாலும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னத்தில் தேர்தல்களிலே போட்டியிடுவது எங்களுடைய வழக்கமாக இருந்தது. இந்த முறை தேர்தலில் நாங்கள் பல்வேறு பொது அமைப்புகளையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் கூட்டிணைந்தே இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்கின்றோம். பல்வேறு பொது அமைப்புகளும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் கூட்டிணைகின்ற பொழுது அந்த கூட்டிற்கு ஒரு பெயர் வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. உதாரணமாக தமிழரசு கட்சி வாரண அமைப்பு கூட்டிணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கியது போல, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழர் சம உரிமை இயக்கம் நம்பிகள் நல்வாழ்வு கழகம் போன்ற பல்வேறு அமைப்புகளையும் நாங்கள் ஒன்றிணைத்து ஒரு கூட்டை உருவாக்கியிருக்கிறோம். அந்த கூட்டின் பேர் தான் தமிழ் தேசிய பேரவை. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியுடைய சைக்கிள் சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுகின்றோம்.
சரி, நீங்கள் வந்து மேயர் வேட்பாளராக நிற்கின்றீர்கள் அந்த அணி சார்பில். ஆனால் நீங்கள் வட்டாரத்தில் போட்டியிட்டு, அதாவது நேரடியாக போட்டியிட்டு மக்கள் ஆதரவை பெற்று மேயராக வருவதற்கு பதில் பிரதிநிதித்துவ முறையில் நீங்கள் போட்டி போடுகின்றீர்கள். இதற்கு என்ன காரணம்? வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு என்பதால் நீங்கள் இந்த முறையில் போட்டியிடுகின்றீர்களா?
சட்டம் ஏற்பாடு செய்கிறது, எந்த வகையிலும் போட்டியிடலாம் என்று. சட்டத்தின் பிரகாரம் 60% வேட்பாளர்கள் வட்டாரங்களிலும், 40% வேட்பாளர்கள் கட்டாயமாக விகிதாசார பட்டியலிலும் போட்டியிட்டே ஆக வேண்டும். இது சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் நான் எந்த ஒரு வடிவத்தையும் எந்த ஒரு விதத்திலையும் நாங்கள் போட்டியிடுவது என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள முடியும். என்னை பொறுத்தமட்டில் ஒரு மேஜர் வேட்பாளர் என்பது ஒரு வட்டாரத்துக்கு உட்பட்டவராக இருக்கக்கூடாது. மேயர் வேட்பாளர் என்பது ஒரு மாநகர சபையின் ஒட்டுமொத்தத்திற்கும் ஒரு பொதுவான ஒரு ஒருவராகத்தான் மேயர் இருக்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் நான் ஒரு வட்டாரத்திலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றால், நான் ஒரு மேயர் என்றால் நான் அந்த வட்டாரத்தின் பிரதிநிதியாக அந்த வட்டாரத்தை மாத்திரம்தான், நான் என்னுடைய சொந்த வட்டாரத்தை மாத்திரம்தான் நான் கவனம் செலுத்தி அபிவிருத்திகளை செய்கின்ற ஒரு மனோநிலை வரும். ஏனென்றால் நான் அந்த வட்டாரத்திலிருந்து வந்த காரணமாக. அதைவிட நாங்கள் தேர்தல் கால பிரச்சார பணிகளை ஈடுபடுகின்ற பொழுதும் நாங்கள் ஒவ்வொரு வட்டாரத்தையும் மேயர் என்ற ரீதியில் நான் ஒவ்வொரு வட்டாரத்துடைய வேட்பாளர்களுக்கும் நாங்கள் தலைமை தாங்குகின்ற பொழுது ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் நாங்கள் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கும். ஆகவே நான் என்னை ஒரு ஒரு வட்டாரத்துக்குள் குறுக்கி கொள்ளாமல் ஒட்டுமொத்த யாழ் மாநகர சபைக்கும் பொதுவான ஒரு வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றோம். அதே நேரம் நாங்கள் தெளிவாக அறிவித்து நான் தான் மேயர் வேட்பாளர் என்று அறிவித்துத்தான் போட்டியிடுகின்றேன். மக்கள் நான் மேயராக வரக்கூடாது என்று நினைத்தால் ஒட்டுமொத்தமாக மக்கள் சைக்கிள் சின்னத்துக்கு வாக்கு போடாமல் விட முடியும். ஆகவே தேர்தல் இருக்கின்ற சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம், சட்டத்தில் கூறப்பட்டிருக்கின்ற விடயங்களின் பிரகாரம் நாங்கள் விகிதாசார பட்டியலில் பல்வேறு தேவைகளை கருத்தில் கொண்டு போட்டியிடுகிறோம்.
சரி, இப்ப மக்கள் வந்து உங்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள்.
பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. பிரதானமாக யாழ்ப்பாணத்திலே 2 கட்சிகளை தான் சொல்ல முடியும். ஒன்று இபிடிபி, மற்றது தமிழ் தேசிய கூட்டம். உங்களுக்கு இபிடிபி தெரியும், கடந்த முறை யாழ் மாநகர சபையை நிர்வகித்தவர்கள் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளிலே மோசடிகளிலே ஈடுபட்டதாக பலராலும் குற்றம் சுமத்தப்படுகின்றார்கள். யாழ்ப்பாணத்தினுடைய குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இத்தகைய மாற்றங்களையோ அபிவிருத்திகளையோ இவர்களால் செய்ய முடியவில்லை கடந்த காலங்களில். ஆகவே அந்த அமைப்பு மக்களால் தேர்வு செய்யப்பட முடியாத அமைப்பு. இரண்டாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய செயற்பாடுகளை பார்த்தால் அவர்கள் பதவி வரை விடுத்து திரிகின்ற ஒரு கூட்டம் மாத்திரமே தவிர மக்களுக்கு விளையாட்டுகின்ற ஒரு அமைப்பு அல்ல. பதவிக்கான சண்டையில் தான் அவர்களுடைய காலம் பெருமளவில் கழிந்தது. அதே போல வடமாகாண சபையையும் அவர்கள் ஒழுங்காக நிர்வகிக்கவில்லை, நிர்வகிக்க முதலமைச்சரை விடவும் இல்லை. அதே நேரம் வடமாகாண சபையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே 4 அமைச்சர்களும் ஊழல் செய்தார்கள் என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் பின்னர் அவர்கள் பதவியிலிருந்து அகற்றப்பட்டார்கள். அதே போல பல்வேறு சபைகளிலும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் பெரிய அளவிலே சுமத்தப்படுகின்ற நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற ஒரு அமைப்பு பிரதிநிதி சபைகளுக்கு பொருத்தமான அமைப்பு அல்ல. இரண்டாவது, அவர்கள் தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டம் என்கின்ற விடயத்திலும் அவர்கள் ஒத்தியாட்சியை ஏற்றுக் கொண்டு விட்டார்கள். இவ்வாறான நிலையில் ஒத்தியாட்சியை ஏற்றுக் கொண்டு ஊழல் புரிகின்ற குழப்பகரமான ஒரு அமைப்பும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக நாளைக்கு சபைக்குள் பெறக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அடுத்தது அவர்களிடம் எந்த திட்டமும் முறையான எந்த ஒரு திட்டமும் சபைகளை கைப்பற்றினால் செய்வோம் என்பதற்கு எந்த திட்டமும் அவர்களிடம் இல்லை. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் இவ்வாறு பதவிக்காக அடிபடுகின்ற ஒரு அமைப்பு 2010 இன்று வரை நாங்கள் நேர்த்தியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். பதவிகளுக்கு அப்பால் அவர்கள் இலட்சிய அரசியலில் நாங்கள் தீவிரமாக விட்டுக் கொடுப்பின்றி உறுதியாக கேட்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. அதே போல இந்த முறை நாங்கள் மாநகர சபையை தூய நகரம் தூயகரம் என்ற கோட்பாட்டின் ஒரு தொழிற்பொருளை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மாத்திரம்தான் ஒரே ஒரு கட்சி இந்த முறை தேர்தலில் திட்டங்களை மக்களிடம் சமர்ப்பித்து விட்டு அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த மக்களிடம் ஆணை கோருகின்ற ஒரே ஒரு கட்சி. வேறு எந்த ஒரு கட்சியும் எங்களை போன்று எந்த ஒரு திட்டத்தையும் மக்கள் முன் சமர்ப்பிக்கவும் இல்லை, அது தொடர்பில் வாக்கு கேட்கவும் இல்லை. அதாவது சும்மா அதற்கும் இதற்கும் என்று சொல்லுகிறார்கள் தவிர ஒரு திட்ட தண்டனை முன்வைக்க எந்த ஒரு கட்சியும் இயலாமல் போய்விட்டது. ஆகவே கடந்த காலங்களிலே ஊழல் குற்றச்சாட்டோ அல்லது இவ்வாறான ஒரு வரைபடிந்த கரங்களோ உங்களிடம் இல்லை. ஆகவே அவ்வாறான ஒரு அமைப்பை மக்கள் திரும்பி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை.
நீங்கள் சொன்னீர்கள், மாகாண சபை ஒழுங்காக செயற்படவில்லை, அது ஒழுங்காக செயற்படுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு முதலமைச்சரை அனுமதிக்கவில்லை என்று. ஆனால் அதே முதலமைச்சர் இன்னமும் அந்த கட்சி சார்ந்துதான் இருக்கிறார் இல்லையா? அதே போன்று அவர் உள்ளூராட்சியிலாவது மாற்றம் வர வேண்டும் என்று விரும்பினால் அவர் வெளிப்படையாக உங்களுக்கான ஆதரவை வெளிப்படுத்தி இருப்பார் அல்லது உங்களுக்கு வாக்களிக்குமாறு அவர் சொல்லியிருப்பார் இல்லையா?
முதலமைச்சர் தொடர்ச்சியாக நேற்று முறை அறிக்கையை விட்டிருந்தார்கள். கூட்டமைப்பு ஒரு இயங்காறு அமைப்பு, அது அது தன்னுடைய சுய லாபத்துக்காக இயங்குகின்ற ஒரு அமைப்பு. ஆகவே இந்த அமைப்பை பற்றி மக்கள் சிந்திக்க வேண்டும் என்ற ரீதியில் நேற்றும் இன்றைய தினமும் பத்திரிகைகளிலே வந்திருக்கிறது. அதில் சில விடயங்களை குறிப்பிட்டுள்ள கரவு மோசடிக்காரர்களின் கையில் தீர்வு, திராணி இல்லாத தலைவர்கள், தூரநோக்கம் இல்லை, மமதை முக்கியத்தில் அவர்கள், சுயநலம், இவ்வாறான பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி இந்த முறை கூட்டமைப்பை கடுமையாக விமர்சித்து முதலமைச்சருடைய அறிக்கை வெளியாகி இருக்கிறது இன்றைய தின பத்திரிகைகளிலே. அதை விட தொடர்ச்சியாக அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயற்பாடுகளை விமர்சிக்கின்ற ஒரு ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். இன்றைய தினமும் அவர் விமர்சித்திருக்கின்றார், சுயநலத்துக்காக ஏமாற்றுவர் என்றெல்லாம் அவர் குற்றச்சாட்டி இருக்கின்றார்.
உங்களது அணியின் முக்கியமான பேசு பொருளாக புலம்பெயர் மக்களின் உதவியோடு அல்லது புலம்பெயர் நிதியை பெற்று அங்கு அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ளவிருப்பதாக உங்களது பிரச்சார கூட்டங்களில் சரி ஏனைய கூட்டங்களில் நீங்கள் சொல்லி வருகின்றீர்கள். ஆனால் புலம்பெயர் நிதி நாட்டுக்குள் வருவதென்றால் அது அரசிடம் போகாமல் அரசின் அனுமதி இல்லாமல் வர முடியாது. ஆனால் அரசை நீங்கள் எதிர்த்து கொண்டு புலம்பெயர் நிதியை நாட்டுக்குள் கொண்டு வருவது என்று சொல்வது ஒரு முரண்பாடான விடயமாக இல்லையா?
நிச்சயமா, புலம்பெயர் தமிழ் மக்களுடைய நிதியை கொண்டு வருவதென்றால் அது அவ்வளவு பெரிய கஷ்டமானது உடையது. நான் ஒரு சட்டத்தரணி, எங்களுக்கு தெரியும் சட்ட ரீதியாக இவ்வாறான வழியிலே இலங்கைக்குள் எங்களுடைய நாட்டுக்குள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வருவது என்பது. நாங்கள் அந்த வகையிலே பல்வேறு தற்சமயம் கூட பல்வேறு புலம்பெயர்ந்த அமைப்புகள் இங்கே முதலீடுகளை செய்து வருகின்றன. நாங்கள் அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக இவர்கள் நாங்கள் திட்டங்களை முன்மொழிந்து எங்களுடைய சபையினுடைய அனுமதியை நாங்கள் கொடுத்து அவர்களை இலங்கைக்குள் அழைப்போம். அதில் எந்த வித பிரச்சனையும் உங்களுக்கு இருக்க போவதில்லை.
சரி, அடிப்படையில் நீங்கள் ஒரு சட்டத்தரணி, அது உங்களது தொழில். ஆனால் நீங்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றீர்கள், நீங்கள் மேயராக தெரிவு செய்யப்பட்டால் சம்பளம் வாங்காமல் வேலை செய்வீர்கள், அந்த சம்பளத்தை அபிவிருத்தி பணிகளுக்கு செலவிடுவீர்கள் என்று. தேர்தல் காலத்தின் போது பல கட்சிகள், பல அரசியல்வாதிகள் இப்படியான வாக்குறுதிகளை வழங்குவது வழக்கம். அந்த வகையில் இதையும் ஒரு தேர்தல் கால ஸ்டண்டாக ஒரு சாகசமாக பார்க்கலாமா?
அது மக்களை பொறுத்தது. ஆனா என்னுடைய நிலைப்பாட்டை நான் மக்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒன்று தெரியும், பிரதேச சபையிலே உறுப்பினராக இருக்க வேண்டுமாக இருந்தால் தங்களுடைய தொழிலை கைவிட வேண்டும் என்று சாதாரண உறுப்பினர்களுக்கு இந்த நிபந்தனையும் கிடையாது. அவர்கள் தங்களுடைய தொழிலை பார்த்துக் கொண்டு பிரதேச சபைகளிலும் உறுப்பினர்களாக இருந்து மக்களுக்கு சேவையாற்ற முடியும் என்பது இலங்கை சட்டம். அதே நேரம் அதுதான் நடைமுறையும். அவ்வாறான நிலையில் நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்த வருமானத்தை ஈட்டிக் கொள்ள முடியும். நான் சபையில் இருந்து ஒரு பணத்தை கொடுத்து தான் நான் வாழ வேண்டும் என்றதே எனக்கு கிடையாது. அந்த பணத்தை நான் மக்களுக்கு செலவழிப்பேன் என்பது என்னுடைய நிலைப்பாடு. மக்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள்ன்றது மக்களை பொறுத்தது.
நிறைவாக ஒரு கேள்வி, கடந்த காலங்களிலும் உங்களது அணி தேர்தலில் நின்றிருக்கின்றது. அந்த வரலாற்றோடு ஒப்பிடுகின்ற போது இம்முறை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கின்றது?
நிச்சயமாக மிக அதிகமாக இருப்பது எங்களுடைய வெற்றி வாய்ப்பு. எங்களுடைய நிலைப்பாடுகளுக்கு மக்களுடைய ஆதரவு பெரிய அளவில் காணப்படுகிறது. நிச்சயமாக இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம். மாற்றுக்கருத்துக்கு இடம் கிடையாது.
மிக்க நன்றி மணிவண்ணன் அவர்களே, இந்த நேர்காணலுக்கும் உங்களது நேரத்துக்கும் மிக்க நன்றி. வெற்றிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம்.
நன்றி. நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.